ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் மூன்றாம் சூத்திரம். வழங்குபவர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவத்தையும் தத்தகாரியத்தையும் படித்தாதான் முழுமையான சைவ சித்தாந்தி என்று சொல்ல முடியும். பதினஞ்சு பிளஸ் மூணு, கேவலம் சகலம் சுத்தம். கேவலவத்தை அஞ்சுங்க, நிர்மலவத்தை சகலவத்தை எல்லாமே சகலத்திலே நிகழும். அந்த பதினஞ்சுமே அது எப்படி நிகழும், அது கருவி எங்க போகும், அதெல்லாம் பெரிய இருபா இருபதுல ஐயா எழுதுறாரு. பின்னால ஏதோ சமயங்கள்ல யாராவது வகுப்புகள்லாம் கேட்கும்போது அது இது பண்ணி
வேறாபத்துல நீங்க பிரம்மம் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க மனத்தையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாமே பிரம்மம் தான். இந்த பிரம்மம் என்ன செய்யுது, இந்த பிரம்மம் மத்ததெல்லாம் பிரம்மமா உணரல, தன்னையே பிரம்மமா உணரல. ஏன்னா மயங்கி திரிவர் இத ஒரே ஒரு பொம்மை வச்சுங்க. எப்பவுமே எப்படி இருட்டுல கிடக்கிற கயிறை அது பாம்பா எப்படி உணர்ந்துருது, மாறி உணர்ந்தது இல்லையா, உணர்ந்தது இல்லையா, அது போல அது எல்லா ஆன்மாவும் என்ன செய்யுது, எல்லாத்தையும் பிரம்மமா உணர்ந்துக்காம, கயிறை கயிறா உணர்ந்துக்காம, பாம்பாக உணர்வதை போல எல்லாவற்றையும் பிரம்மமாக உணராமல் என்ன செய்யுது, இன்னொரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் ஏகாத்மவாதியும் இல்லை. மனம்தான் புரிஞ்சதுன்னா மனம் ஒரு பொருள் இருக்கா இல்லையா, அவன் குழப்பம் உண்டதில்ல. நீங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா இப்ப ஒண்ணு கேக்குறோம், சரிப்பா இந்த கயிறை பாம்பா உணர்ச்சி இல்ல ஒண்ணு, அப்ப மருவி அறிகிற அறிவுடைய ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா, கயிறை கயிறாக உணர்ந்து கொள்ள அறிவுடைய பொருள் ஒண்ணு இருக்கு, கயிறை பாம்பா அப்ப ரெண்டு பொருள் இருக்கா இல்லையா, அப்புறம் கயிறு ஒரு பொருள் இருக்கா இல்லையா, நம்ம கதை தான் ஆனா ஒத்துக்கொண்டாங்க. கீழே விழுந்தாலும் கயிறு ஒரு பொருள் இருக்குங்காட்டிதான் நான் உணர்றதும் உணராதும் போகுது, உலகம் ஒரு பொருள் இருக்குங்காட்டிதான் அது பிரம்மமாவோ உலகமாவோ மாறி உணர்றது வருது. இது உண்டு, இது என்ன சொல்றது, அவங்கள நம்ம போய் ஒண்ணு பண்ண முடியாது, நம்ம நம்ம எப்படி தெளிவுபடுத்திக்கிறோம் அப்படிங்கிறத. ஆனா இன்னைக்கு அவங்க தத்துவம் தான் பயங்கர விஷயமா இருக்கு. மத்த சமயவாதிகள் நமக்கு இருக்கிறதுனா ரெண்டு பேர் நம்ம கூட சண்டைக்கு நிக்க, சண்டைக்குன்னு இல்ல நம்ம கூட கலந்துட்டு நிக்கிறவங்க வீரசைவவாதி ஒண்ணு வேதாந்தி ஒண்ணு, இங்க ரெண்டு பேருமே சைவ சித்தாந்தமும் நாங்க சொல்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, நாம சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால பிரிச்சுதான் பார்க்க முடியும். எல்லாம் ஒண்ணுன்னு நாம என்ன செய்யக்கூடாது, ஒரே கூடைய போட்டு ஒரு நிகழ்வு சொல்றோம் சார், பரவாயில்ல சார் ஒரு நிகழ்வு சொல்றேன். சங்கராச்சாரியருக்கு திருவடி அடைஞ்சாரு இல்லைங்களா சாமி, அவங்க ஜெயிலுக்கு போனார் இல்லைங்களா சங்கரராமன் கொலை வழக்கில், அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு விருது அறிவிச்சாங்க, 10 சமய சொற்பொழிவாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய 10 பேருக்கு விருது அறிவிச்சாங்க. இந்த 10 பேர்ல 8 பேர் போய் விருது வாங்கிட்டு வந்துட்டாங்க, 2 பேர் போய் விருது வாங்கல. ஏன் வாங்கலன்னா அவங்க ரெண்டு பேரும் சைவ சித்தாந்திகள், ஒண்ணு எங்க ஐயா ஐயா பிரி ஐயா ஏயாது அப்படின்னு வாங்க விட்டா வாங்க, இது என்னன்னா விருது தானே வாங்கினா வாங்கிட்டு போனா கிடக்குது அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம சித்தாந்தம் பிடிக்கிறோம், அவன் வேறதான் நம்ம வேறதான், சண்டை போனது இல்ல, ஏய் நீ அப்படி சொன்ன நீ இப்படி சொன்ன சண்டை போறது இல்லை. நம்ம தத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம், விளங்கி புரிஞ்சுக்கிறோம். அந்த தத்துவத்தை எப்படி விளங்கிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு நிற்போம். நீங்க சிவபூசையில சைவ சித்தாந்தத்துல தேர்ந்து சிவபூசை பண்றதுக்கும் ஒண்ணு படிக்காம போய் சிவபூசை பண்றது வித்தியாசம் இருக்கு, அது நானே உணர்ந்திருப்பேன். உண்டு, நீ இந்த கவத்தையும் தசகாரியத்தை எல்லாம் படிச்ச பின்னாடி பூஜை செய்யும் பொழுது நீ நமசிவாயமே நாளிலிருந்து ஓதும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா, எகரமாகிய உயிர் நகர மகங்களிலிருந்து நீங்கி மகரத்தின் துறையோடு சிகரத்தை சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இந்த திவாய நம என்கின்ற பஞ்சாகரத்தை ஓட வேண்டும் என்கின்ற இந்த தத்துவ கொள்கையை உள்வாங்கின பின்னாடி நாளைக்கு அதுபடி ஓதனமா ஓதலையோ நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த ருத்ராசத்தை எடுத்து மணி எடுத்து கையில வச்ச உடனே இந்த சிந்தனை வருமா வராதா? இறைவனுடைய பெருந்தன்மை திறத்தை நினைக்க நினைக்கத்தான் அந்த பூசையில் நம்ம மனசு ஒன்றும். அதனாலதான் அந்தமில் ஆனந்தம் பெற்றேன் யாரு நீ பெற்றது என்பாள்னு கேட்கிறாரு இல்லைங்களா? அந்த கேட்கிற அந்த திறம் வரும்பொழுதுதான் அந்த நெறி உருவா. அதுக்குன்னு திருமுறையும் சைவசுத்தாந்தம் பேசுகிற நூல் தான். திருமுறையில் இல்லாத நூல் சைவசுத்தாந்தத்தை நாம என்ன செய்யல பேசல. திருமுறையை விளங்கிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சைவசுத்தாந்தம் படிக்கணும். சைவ சித்தாந்தத்தை விளக்குறதுக்கு திருமுறை நமக்கு ஒரு பெரிய காலத்தை நாம் எப்படி விளக்குறது? சைவ சித்தாந்தம் சொல்லாம வேதாந்த சொல்லியே விளக்க முடியும்? விளக்கவே முடியாது. அது அவத்தை மட்டும் தனியா படிச்சுங்க.
படிச்சு
சித்தாந்தம்ங்கிறது அதுலேருந்து மாறுதல் பட்டது. அது யோக நெறியில வரக்கூடியது. மூணு மூலாதாரத்துல போறதுன்னு சொல்லி கபாலத்துல போறது அப்படின்னு விதம் சொல்லுவாங்க. அது எனக்கு யோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அது தெரியல சாமி எப்படி கூட்டிட்டு போறாரு. ஆனா எல்லாரும் நினைச்சுக்குவாங்க கீழே போகாம மேல வந்து போகணும் அப்படின்னு. சாமி எப்படி போக வைக்க போறாரு நமக்கு என்ன போற காலத்துல தெரியாது. அவர் எப்படி கூட்டிட்டு போறோம்? எந்த கஷ்டமும் இல்லாம நம்மள கூட்டிட்டு போயிட்டா போதும். மறுபடியும் ரொம்ப கஷ்டமான சூழலை பிறக்க வைக்காம இப்பவே இந்த 10-15 வருஷத்துக்குள்ள பல தடவை பிறக்க வச்சு ஏதாவது பண்ணிட்டா பரவாயில்ல. ரொம்ப மோசமான சமூகத்துடன் நம்மளை விட நல்லவனா மட்டும் பிறக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் வேண்டிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா ஏதாவது கல்லா மண்ணா பிறந்து கோயில் கட்டுறதுக்குள்ள ஒரு பொருளா நம்ம இருந்துட்டோம்னா இவனே நான் இருந்துக்கலாம். இந்த உலகத்தை இன்னும் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வருத்தப்படுறது கம்மனே இருந்துக்கலாம். அப்படி வேணா கேட்கலாம். மீண்டும் பிறக்குண்டே முனை என்றும் மறவாமை வேண்டும் அவ்வளவுதான். சாமி எப்படி இறப்பு கொடுக்கிறாரோ எப்படி பிறக்கணும் எதுவுமே வேண்டாம். நம்ம எதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை? பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேன் அவ்வளவுதான். அவனை என்னைக்கும் நம்ம கடைசி காலத்துல கூட அவனை எந்திரிச்சு போய் நம்ம போய் தேவார எழுத்துக்கெல்லாம் படிக்க வேண்டாம். சிறு ஐந்து எழுத்தை சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் நம்ம வாயை மனசை கட்டாம இருந்தாருன்னா போதும். மீள பிறப்பை கொடுக்கும் பொழுது எதெல்லாம் ஞாபகத்தை கொடுக்குறாரோ எனக்கு தேவையில்லை. முன்ன இந்த சிவபக்தத்தோட இருந்த எப்பா நீ அப்படிங்கிற ஒரு உணர்வு அடுத்த பிறவியில கொடுத்துட்டாருன்னா போதும். ஒன்னும் சைவத்துதான் ஞாபகப்படுத்த வேண்டாம். நீ முன்ன சிவபெருமான கும்பிட்டு இருந்தியப்பா நீ இப்பவும் கும்பிடு போதும். மறுபடியும் பஸ்ட்லேருந்து பாம்பு தரமாட்ட வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த நிலையை நம்ம கொடுத்துட்டாவே போதும். அப்புறம் மீதி அவர் என்ன பண்றாரோ பட் அவருன்னு ஒரு கணக்கு வச்சுப்பாரு இல்லைங்க. அந்த கணக்கோட நான் பிடிக்கிட்டோம் தான் வர முடியும். நீ என்ன பண்ண போற எனக்கு? அதனால அந்த நாம் இந்த பிறவியில் எவ்வளவற்றையெல்லாம் சிவத்தன்மை நிகழ்ந்த விற்றையெல்லாம் சிவமாம் தன்மை பெருவாழ்வுக்குரிய விற்றையெல்லாம் நிகழ்த்த முடியுமோ அவ்வளவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டியதுதான் நிகழ்த்த வேண்டியதுதான் ஆன்மாவினுடைய. அதான் மாணவ நன்றையை செய்வாய் பிழை செய்வாய் நாமதற்கு நாயகம். அவர் வேற எங்க போய் செய்ய போறாரு? எங்கேயும் சுத்தி சுத்தி அவர் நம்மளை பார்த்தாவும் நாம் அவரை பார்த்தவன் ஆகணும். வேற யாரை போய் பார்க்கற? அவருக்கு நம்மளை விட்டா வேற வழி இல்லை. நம்மளுக்கு அவரை விட்டாலும் வேற வழியே இல்லை. சாமி அதான் கடவுளால் முடியாத செயல்கள் ரெண்டு செயல்களை சொல்லுவாங்க. சாமிக்கு நம்மளை முத்தி கொடுக்காம அவர்களால இருக்கவே எப்பவாவது ஒரு தடவையா என்ன செஞ்சாலும் நமக்கு இந்த பிறவியில கொடுக்கல ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு என்ன செஞ்சுதான் கொடுத்துதான் வேற வழியே இல்லை. எல்லாரையும் கொடுத்து கொடுப்பா நம்ம மட்டும் சுத்திட்டே இருப்போம். கொடுத்துதான் எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இன்னொன்னு அவனுடைய பெருந்தன்மை திறத்தை விட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது? வெளியில அவர் அனுப்பவே முடியாது. ஏன்னா அவருதான் எல்லா இடத்துக்கும் அவருடைய வியாபகத்தன்மை இல்லாத இடமே இல்லை. இந்த எண்ணம் தான் வேற ஒன்று. ஆட்சி வீத்தால் ஆறு ஒருவர் வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டும் பரிசு ஒன்று உண்டெண்ணில் அதுவும் உண்டன் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன? இல்ல இந்த ஆணவ மலர் இருக்கு இல்லைங்களா, இது எந்த தத்துவம் ஒத்துக்கல, நாம மட்டும்தான் ஒத்துக்கிறோம். சைவ சித்தாந்தி மட்டும்தான் ஆணவ மல பந்தம் ஒண்ணு இருக்கிறது ஒத்துக்கிறோம். அத ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, எல்லாருக்கும் சமமான அறிவும் இருப்பதில்லை, சமமான அறியாமையும் நிகழ்வது உண்டா இல்லைங்களா. சமமா அறியாமையும் இல்லை அறிவும் இல்லை. அப்ப மாயை ஜென்மத்துக்கு மேல ஒரு பொருள் இருக்குன்னு நாம ஒத்துக்கிறோம். மாயையும் கண்ணும் ஒன்னு ஒண்ணு சேர்ந்த பொருள். மாயை இவ்வளவுதான் அனுபவிக்க வேணும், இத்தனை காலம் மட்டும்தான் அனுபவிக்க வேணும்னு ஒரு முறை இருக்கு. எல்லாருக்கும் மாயை இந்த உலகத்தை கொடுத்துட்டாங்க. இந்த உலகத்தை கொடுத்த பின்னாடி எனக்கு வந்து சைக்கிள் தான் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு இவருக்கு வந்து அசன்ட் கார் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு BMW கார் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி கொடுத்தாரு? அவருக்கு ஒரு தராசு வச்சிருக்காரு, இந்த இவ்வளவுதான் இந்த வினைக்கு தகுந்தபடிதான் ரிலையன்ஸ் அம்பாட்டி விட்டு பிள்ளையா பிறப்பான். இவன் இன்னொரு பணக்காரன் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இவன் இன்னும் எல்லாத்தையும் வித்து தெருவில் தான் வந்து நிப்பான் அப்படிங்கறது அவர் அவர் தான் எனக்கு பாருங்க. கண்மத்தின் அடிப்படையில் தான் மாயை நமக்கு இது ரெண்டே எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இயல்பாகவே ஆன்மா பற்று தான் அறியாமைனா. இந்த அறியாமை எதனால வந்தது? ஆனா அதுக்கு தான் ஆணவ மனம்னு பேர் வைக்கிறோம். ஆணவ மனம்ங்கிறது நமக்கு ஆணவம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆணவம் இல்ல, அதை நாம் நினைச்ச கூடாது. அது என்னன்னா அது ஒரே பொருள் தான். மாயை என்ன செய்யுது? நிறைய பொருளா இருக்கு, ஒரு பொருள் தான் நிறைய பொருளா விருத்திப்படுது. ஆனா ஆணவ மலர்ந்து ஒரே பொருள் தான், அது எல்லா உயிருக்கும் அறியாமையை தருகிறது இருட்டு போல. அந்த அறியாமை எதனால வருது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே தெரியுது. இந்த உலகத்திலேயே நாம ஒரு மாதிரி இதையெல்லாம் அனுபவிக்கிறோம் இருக்கோம். ஏன் அவன்லாம் ஒரு மாதிரி இருக்கான் நாமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆணவமல பந்தத்தினுடைய தாக்கமும் நீக்கமும் அது ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நீங்க ஏன் மாயகன்மத்தை கூட்டுறீங்க? ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா? மாயகன்மத்தை சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாத்தம் மூணு அனாதி நித்திய பொருள் வச்சுக்கிறோம். நித்திய பொருள் வச்சாதான் நமக்கு பதில் கிடைக்கும். இல்ல இல்ல, சாமி தான் ஆன்மாவை தொற்று வித்தார் அப்படின்னா ஏன் தொற்று வித்தாரு? சரி, தோற்றுவிச்சுட்டாரு. தோற்றுவிக்கும் போது அறிவுடைய பொருளா தோற்றுவிக்கணுமா இல்லையா? இன்பத்தை மட்டும் நுகரக்கூடிய பொருளா தோற்றுவிக்கணுமா இல்லையா? ஏன் இன்ப துன்பங்களை நுகரக்கூடிய ஒரு பொருளாக, அறிவும் அறியாமையும் மட்டும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளாக ஏன் நம்மளை படைச்சாரு? சரி, மாயகன்மங்களை நமக்கு கூட்டுறதுனா எதுக்கு மாயகன்மம் நம்ம கூட்டினாரு? கேள்வி இருக்கா இல்லைங்க? சும்மா ஒரு பொழுது ஒழியா அவங்க சொல்லுவாங்க, வேதாந்தி சொல்லுவாங்க லீலை அப்படின்னு ஒரு சொல். லீலைன்னா என்னன்னா, சாமிக்கு எப்பவாவது போர் அடிச்சிருந்தா அவர் என்ன செய்வாரா? ஏதாவது ஒரு வேலையை செய்வார். சாமிக்கு போர் அடிக்குமா? இப்ப ஆணவ மல பந்தத்தினால் கிடந்த இந்த ஆன்மாவினுடைய அறியாமை இருளை போக்க வேண்டும். இது அறிவுடைய பொருள் தான், ஆனா அறியாமையில் என்ன செய்கிறது? வீழ்ந்து இருப்பதனால் தன்னை அறியாமையுடைய பொருளா என்ன செய்யல, நினைச்சுக்குது. அறிவுடைய பொருளா என்ன செய்யல, நினைச்சுக்கல. எப்ப நினைக்காத? இப்ப நாம வந்திருக்கணுமா இல்லைங்களா? இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கணுமா இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி அந்த நிலைக்கு வரல. ஏன் இதெல்லாம் இவங்க எல்லாருமே எல்லாரும் இந்த ஊருக்காரங்க எல்லாருமே வரல? இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு மெய்கண்டாருடைய இந்த இடம்தான் வந்து இந்த ஞான விளக்கேற்றிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஆன்மா, இத்தனை பேருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமயத்தினுடைய ஒரு தோற்றம் விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அவர் சாமி இருக்காருன்னு எத்தனை பேருக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு விளங்கும்? ஏதோ கோயில் போல அப்படிதானே பல பேரும் தெரியும். 99 உள்நாடு விளங்க எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா இல்லையே? ஏன் அப்படி இருக்காங்க? அந்த பந்தத்தினுடைய விளைவு சாமி விட்டு வச்சிருக்காரு. ஆனா இவங்களுக்கு தான் வருவாங்க. எதாவது ஒரு பிறவியில நம்ம கூட என்ன செஞ்சிருப்பாங்க? அதனாலதான் சாமி நிறைய குதிரையாக்குனார். குதிரைய மேல என்ன செஞ்சாருங்க? இதெல்லாம் அவன் செய்த விஷயம் தான், அந்த அடியை எல்லாருக்கும் கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் செய்த இது ஏன் மாயகன்மம்? ஆணவங்களை விருந்தம் கட்டிதான் வந்து இது. அதனாலதான் செய்யும் சித்தாந்தம் முடிந்த முடிவாக இருக்கிறது. சித்தாந்தங்கள் சொல்லுங்க என்ன இருக்குங்க? யாராலும் மறுக்கப்படாத ஒரு தத்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆணவ மலம் என்கின்ற ஒரு மலத்தை நாம் பேசுவதாகலாம். அது இல்லாம இருந்தா நீங்க ஏன் மாயை வந்தது, ஏன் கண்ணம் வந்தது, எதுக்கு ஆன்மா பிறந்ததுன்னு ஏகப்பட்ட கேள்வி என்ன செய்யணும்? இதுதான் அதுக்கு அட்டாச்சு. கேள்வியா இருக்கும்.
எதுங்க
உடல் முழுக்க வியாபகப்பட்டுதான் இருக்கு, அது ஒவ்வொன்றை அறியும் பொழுது கருவிகளோடு சேருதலும் விலகுதலும் இருக்கு. அது ஒரு நிலை. இறைவனை நேசித்தல், இறைவனால் நேசிக்கப்படுதல், அது இவங்களுக்கு தான் உண்டு. அந்த கிறிஸ்தவ சமயத்துலதான் இறைவனால் நேசிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் உண்டு. ஆனா இறைவனை நேசித்தல், இறைவனை நேசித்தோம்னா அவர் நம்மளை நேசிட்டு போறாரு. அவர் நம்மளை நேசிக்கிட்டுதான் நமக்கு பிறப்பு வந்தது. அவர் நம்மளை நேசிக்காம வேற யார நேசிக்க முடியும்? நமக்கு தான் ஏகப்பட்டது இருக்குது. மாய இருக்குது, கண்மம் இருக்குது, மாலாது கிடக்குது. இதையெல்லாம் நம்ம நேசிட்டு அப்புறம் அவருக்கு என்ன இருக்கு? நம்மளை தவிர அவர் நம்மளை தவிர வேற எதையுமே அவர் அவருக்கு முன்னாடி இந்த மலை நிக்காது, காணாம போயிடும். அவர் கார் ஓட்டிட்டு போவாரு, பைக் ஓட்டு போகணும் பண்ண முடியாது. நம்மளை தான் அவர் நேசிச்சு, அவர் நேசிக்கவும் தான் நமக்கெல்லாம் என்ன செஞ்சாருங்க, கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்தார். நாம தான் அவரை நேசிக்கிறோமான்னு தெரியல. இந்த நேசம் தான் அவர் மேல இருக்கிற வச்சிருக்கிற நேசமா அப்படின்னா தெரியல. நாம அப்படியாக நினைச்சுக்கிட்டு நேசிச்சுட்டு இருக்கிறோம். யாரு கண்டா அவர் அவரோட டென்ஷனா கூட இருக்கலாம் சில சமயம். நம்மளை நம்ம தான் டார்ச்சர் பண்றானோ அப்படின்னு எங்க நெறியால தான் சொல்லுவாரு. தினம் அனுஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன், எதுக்கு தின சாமி பண்ற? ஏன் சார் ஏதோ பிரச்சனை வந்தா மட்டும் சும்மா கும்பிட்டு அவர் டென்ஷன் ஆக மாட்டாரா? அவருக்கு 1000 வேலையா இருப்பாரு. அவரை போய் தினம் பாத்துக்கோ 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 பாத்துக்கோண்ணா, ஏதாவது பிரச்சனைனா மட்டும் என்ன செய்ய போயிட்டு வா, சும்மா எல்லாம் அவர் கூப்பிட்டாங்க அப்படிம்பாரு. ஏதோ பிரச்சனைனா அவரை கூப்பிட நமக்கு வரணும் இல்லையா? அப்போதைக்கு இப்போதேதான் சொல்லி வைக்கணும். அப்ப வாய் வரலாம், சரி சாவர காலத்துல சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். சாவும் போது இழுத்துக்கிச்சுன்னு என்ன பண்ண முடியும்? நமக்கு வேலை வேற ஒருத்தன சொல்லுவேன். கருவியை கூட்டி வச்சுனையுமே ஆன்மா செயல்படுது இல்லைங்க. இறைவன் செய்யற கருவியை தான் கொடுக்கிறாரு. வண்டி வாங்கி அப்பா கொடுத்துறாரு, பையன் தானே வண்டி ஓட்டுறேன். அப்பவே உட்காந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்து அவர் டென்ஷன் ஆயிரும், அப்பா இறக்கி விட்டுருவோம், நீ மாதிரி இறங்குவாங்க. கருவியை கொடுத்த உடனே ஆன்மா அதனாலதான் அறிவுடைய பொருள்னு சொல்றோம். அறிவற்ற சடப்பொருளா இருந்தா சாமினா என்ன செய்யணும்? கூட இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கணும். கொடுத்த உடனே ஆன்மா அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அனுபவிக்காட்டிதான் நம்ம கடையை தீவிரம், பவுடர் அடிக்கிறோம், துணி வைக்கிறோம், சேவிங் பண்றோம், துணி நல்லா வேட்டி வேட்டி கட்டிக்கிறோம். நம்மளும் இப்பவும் நாம இந்த உடம்ப நேசிட்டு தான் இருக்கிறோம், உண்டா இல்லைங்களா? சாமி வந்து நேசி இப்படிதான் நேசிக்கிறோம், நீ அப்படிதான் நேசிக்கணும்லாம் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ஆன்மா இயல்பாக அதை அனுபவிக்கு ஈட்டி கொள்வது, அதுதான் கண்மம் ஈட்டி கொள்வது. ஆனா செயல்படுறதுக்கு இறைவனுடைய அனுச்சத்தி வேணும், அது ரொம்ப முக்கியம். ஆன்மா தன்னப்பால் என்ன செய்யாதுங்க, அவர் உள்ளிருந்து என்ன செய்யறார், தன்னுடைய அனுச்சத்தினால் ஒவ்வொன்றையும் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார்.